الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم دائمًا إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين
صدق الله العظيم ألا وقت أرلالا نهرت أنبالا அந்த அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுடைய பூமியிலே அதிலும் அல்லாஹுடைய இந்த பூமிக்கு மேலா இருக்கக்கூடிய இடங்களிலே சிறந்த இடமாகிய பள்ளி வாயிலே ஒன்று செய்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு மடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாக எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கூடிய கூட்டத்திலே மனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா அழிவே முடிவே இல்லாத ஆஹிராவுடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே நாம் நினைத்ததை போன்று வாழ முடியாது. மினத்துராப் அலத்துராப் இலத்துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம். ஆனால் இப்படி வாழுகின்ற போது இதற்குள்ளே நாம் கட்டுப்பாடோடும் தலைமை துவங்களோடும் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா முஸ்லீம்களை ஏனியவர்களை விட வித்தியாசமானவர்களாக ஆக்கியிருக்கிறான். எல்லா துறைகளிலும் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு முஸ்லீமை இந்த உலகத்திலே அவனுக்கு பல பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த வகையிலே ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒருவர் தன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கின்றன. அதே போன்று தனக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கின்றன. நேரத்துக்கு தூங்குவது, சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவது, ஆரோக்கியமாக இருப்பது, உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடாமல் இருப்பது, இப்படி எங்களுடைய உடம்பை பாதுகாப்பது எங்களுக்குரிய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இன்னும் சில பொறுப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், எங்களுடைய நாங்கள் கணவன்மார்களா இருக்கின்றோம், எங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், அதுக்கு அடுத்ததாக பிள்ளை ஊட்டிகள், இனபந்துக்கள், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய, மாற்று மத சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், பொறுப்புகளை நல்லா நிறைய பொறுப்புகளை சுமந்தவர்களாக எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே அவன் எப்போதும் இந்த உலகத்திலே ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து விட்டு செல்ல முடியாது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு தனி மனிதராக அல்ல, இது சமூகமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் தனிமையாக வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் கூட்டு வாழ்க்கையை போதிக்கிறது, இஸ்லாம் பிறரை வாழ வைக்குமாறு தூண்டுறது. எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் புனிதமானது, அது தலைமைத்துவத்தை அழகாக தெளிவாக எங்களுக்கு பல துறைகளிலும் கட்டுத்தருகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைமைத்துவம் என்று நாம் எடுக்கின்ற போது ஆரம்பத்திலே நாம் யோசிக்க வேண்டும். ஒரு வீடு என்று சொல்லக்கூடியது லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பது முதலாவது என்னுடைய வீட்டிலே இருந்து ஆரம்பமாக. வீட்டிலே ஒரு வாப்பாவும் உம்மாவும் அந்த வீட்டுக்கு தலைமைத்துவம். ஒவ்வொரு வீடுகளும் சரியான முறையிலே இஸ்லாம் காட்டிய முறை பிரகாரம் அந்த தலைமைத்துவம் அமைந்திருக்குமாக இருந்தால் ஒரு ஊர் அழகாக செழிப்பாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே நாம் திட்டம் தீட்ட வேண்டும், நான் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று. அதற்கு பின்னால் பிள்ளைகள் கிடைத்ததுக்கு பின்னால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவது, அழகான பெயர்களை சூட்டிக் கொள்ள வேண்டும். வீட்டு தலைமைத்துவம் அழகாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் தெளிவான கருத்துள்ள பெயர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு துவா. ஒரு நாளைக்கு நாங்களும் தான், பாப்பா உமாவும் தான், ஏரியவர்களும் தான், ஆசிரியர்களும் தான், மாலியங்களும் தான் ஒரு பிள்ளையுடைய பெயரை எத்தனை முறை கூப்பிடுகின்றார்கள். ஒரு அழகான பெயரை வைத்துக் கொள்வது பாப்பா உமாக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது பிள்ளைகளுடைய பெயராக இருக்கிறது. எனவே அன்பான பெற்றோர்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகள் அவர்களை வளர்ப்பது நாம். சமூகத்தோடு ஆரம்பத்திலே அவர்களுக்கு போடுகின்ற அஸ்திவாரம் எங்களுடைய வீடுதான். ஒரு வாப்பாவுக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். தன்னுடைய தாய்க்கு பிள்ளைகள் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். வீட்டில இருந்து தலைமைத்துவம் ஆரம்பமாகிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு அப்பால் சென்றால் பாடசாலை எடுத்து பாருங்கள், அங்கும் ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிபருக்கு முழு பாடசாலையிலும் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் கட்டுப்படுவார். அதே போன்று ஆசிரியருக்கு ஒரு வகுப்பு மாணவர்கள் அப்படியே கட்டுப்படுவார். வகுப்பிலே உள்ள மாணவர்கள் எல்லோரும் அந்த மொனிட்டரில் கட்டுப்படுவார். தலைமைத்துவத்தை இஸ்லாம் அழகாக தெளிவாக வலியுறுத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மூன்று நபர்கள் பிரயாணம் மேற்கொண்டால் அதிலே ஒருவரை நீங்கள் அமீராக்கிக் கொள்ளுங்கள், தலைவராக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வழிகாட்டி ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார். அதனால் தான் இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது, உங்களுக்கு வரக்கூடிய தலைவர், உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புதாரிகள் ஊனமுற்றவர்களாக இருந்தாலும், குறையுறவர்களாக இருந்தாலும், நீங்கள் பார்ப்பதற்கு வெளித்தோட்டத்திலே அழகில்லாதவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கட்டுப்படுவது சரியத்துரிய பார்வையிலே கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை சொன்னார். கண்ணியமானவர்களே, அதாவது மிகவும் எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய நாடு மிகவும் அசிங்கமாக பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கக்கூடிய மக்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் அலங்கோலமானவர் அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஊனமுற்றவர்கள் யார் என்றால் உள்ளம் சீராக இல்லாதவர்கள் தான் ஊனமுற்றவர்கள். உண்மையிலே கண்தெரியாதவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஊனமுற்றவர்கள் அல்ல. கையால் பிடிக்க இயலாதவர்கள், நடக்க இயலாதவர்கள், கேட்க இயலாதவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களுடைய பார்வையிலே ஊனமுற்றவர்களே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்ல. எனவே உங்களுடைய பார்வைக்கு அசிங்கமானவர்கள் பொறுப்புதாரிகளாக வந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். எனவே இஸ்லாம் தலைமைத்துவத்தை தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறது. இந்த உலகத்தை நான்கு மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள். முழு உலகத்தையும் நான்கு மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள். அதிலே இரண்டு பேர் முஸ்லிம்கள், மற்ற இரண்டு பேர் காபிர்கள். கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். சிக்கந்தர் ருக்கர்னை முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார். அதே போன்று இவர் இருவர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத இருவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார். பிற்பட்ட காலங்களிலே நான்கு ஹலீஃபாக்கள் இந்த உலகத்திலே மூன்றிலே ஒரு பகுதி ஆட்சி செய்திருக்கிறார். தலைமைத்துவத்தை இஸ்லாம் முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டியது. முஸ்லிமுடைய ஹிலாபத் தலைமைத்துவம் வீழ்ந்தது 1924 ஆண்டுக்கு முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது. முஸ்லீம்கள் எல்லாம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழே வாழ்ந்தார்கள். 1924 கண்ணியமானவர்களே, தலைமைத்துவம் ஹிலாபத் வீழ்த்தப்படுகிறது. சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஜெயிலிலே போட்டுவிட்டு சுருக்கி இருக்கக்கூடிய முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அழைப்பு விடுக்கிறார், பகிரங்கமாக ஒரு அழைப்பை விடுக்கிறார். இந்த துருக்கி இனிமேல் முஸ்லீமுடைய ஹிலாபத்துக்கு கீழ் இருக்காது, இது ஒரு தனி நாடாக இருக்கும், இதற்கு ஒரு தனி சட்டமாக இருக்கும், எனவே இது ஹிலாபத்துக்கு கீழே வராது என்று முதலாவதாக ஹிலாபத் அங்கே வீழ்த்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, 1924 முன்னதாக முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது. அதற்கு பின்னால் தான் இன்று நாம் பார்க்கின்ற சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பஹ்ரைன், ஓமான், ஜோர்தான், பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அதாவது இந்த நாடுகள் எல்லாம் ஏன் உருவாகி இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் கிட்டத்தட்ட 40 லட்சம் நாடுகள், 40 லட்சம் நாடுகளுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது இவைகள் எல்லாம் 1924 பிற்பாடு. இன்று நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் மிகவும் ஒரு பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பர்மாவிலே இரத்தக்கரையை பார்த்தோம், ஈராக்கிலே இரத்த ஆறுகளை பார்த்தோம், இன்னும் சிரியாவிலே இரத்தங்கள் ஓயவில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தால், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இருந்திருந்தால் இந்த முஸ்லீம்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை ஓரளவு தடுத்திருக்கலாம், ஓரளவு குரல் கொடுத்திருக்கலாம். எனவே இஸ்லாம் எப்போது தலைமைத்துவத்தை அழகாக வலியுறுத்திய மார்க்கமாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் விரிவாக பேசவில்லை, கொடுக்கப்பட்ட தலைப்பு பள்ளி நிர்வாகம், நேரடியாக தலைப்பு கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய பள்ளி மஸ்ஜித், அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள். அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பள்ளி எந்த அளவு பெருமதியானது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பூமிக்கு மேலால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் இருக்கும் என்றால் அது பள்ளி வாயில்தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற இடம், மக்கள் எல்லாம் நிம்மதியை தேடி வருகின்ற இடம், பசிக்கு கூட பசியை தீர்க்குகின்ற ஒரு இடம், மனிதனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற ஒரு இடம், எனவே பள்ளி வாய். அதே போல அல்லாஹுக்கு வெறுப்பான கோபமான ஒரு இடம் இருக்கும் என்றால் கடை தெரு என்று சொல்லலாம் சொன்னார். எனவே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு இடம் அல்லாஹுடைய பள்ளி வாயில். அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியோடு அதிகமாக துறப்பை ஏற்படுத்தக்கூடிய மனிதரை கண்டால் நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஈமான்தார், பசாரோடு அதிகமாக துறப்பை ஏற்படுத்துவதை கண்டால் நீங்கள் ஈமான்தார் என்று சாட்சி சொல்ல தேவையில்லை. ஆனால் பள்ளியோடு ஒருவர் துறப்பாக இருந்தார், 5 நேரம் பள்ளிக்கு வந்து போகிறார், பள்ளி நடக்கிற விவகாரங்களே கடந்து கொள்கிறார், ஓய்வு நேரங்களில் பள்ளியை வந்து 2 ரக்அத் சுன்னத் தொழுது விட்டு குர்ஆன் திலாவத் செய்கிறார், ஜிக்ருகள் செய்கிறார், இந்த மனிதரை பார்த்து நீங்கள் ஈமான்தார் என்று சொல்லுங்கள். அவர் அல்லாஹோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடத்தோடு அவர் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தோடு அவர் இருக்கிறார், அல்லாஹுடைய வீட்டோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டதுதான் அல்லாஹுடைய பள்ளி வாயில். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை அழகாக இருக்குமாறு, எங்களை ஒரு தெளிவான சுத்தமாக இருக்குமாறு அல்லாஹ் பல இடங்களில் எங்களை வலியுறுத்துகிறார். குறிப்பாக அல்லாஹ் வலியுறுத்தும் போது அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, குதூ ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், உங்களுடைய அழகை பள்ளிக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க, அழகாக பள்ளிக்குள்ள வாங்க, ஆடைகளை அழகாக உடுத்துவாங்க, மனம் பூசிக்குவாங்க. இப்படி அல்லாஹ் இந்த பள்ளிக்குள்ள வரும்போது அழகாக நிம்மதியாக வாங்க. வெளி தோட்டத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, எங்களுடைய உள்ளமும் பரிசுத்தமாக வர வேண்டும். உள்ளம் பரிசுத்தமாக வந்தா அல்லாஹ் இன்னும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார். அதனால தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் பள்ளி உலக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார், அடுத்த வக்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதருக்கு ஒரு மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்மா ஃஃபிர்லஹு, யா அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டிடு, அல்லாஹும்மா ரஹம்ஹு அல்லாஹும்மா ஃஃபிர்லஹு, யா அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டிடு, இவருடைய பாவங்களை மன்னித்தது. யார் துஆ செய்கிறது? மலக்கு மாத துஆ செய்கிறார். துஆ என்பது மிகவும் பெருமதியான ஒரு இபாதா. நாங்கள் நிறைய பிரச்சனைகள் மக்களிடத்தில் சொல்லுவோம், எனக்காக வேண்டி துஆ கேளுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், பள்ளி உள்ளே வந்திருந்தால் உங்களுக்கு மலக்குரிய துஆ இருக்கிறது. பள்ளியில் இருந்து வெளியே போகாமல் உள்ளே இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுக்காக நீ மலக்கு துஆ செய்ய கொடுக்கிறார். யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டுகின்ற பட்டியல் இவரை சேர்த்துக் கொள்வாயாக, நீ மன்னிக்கக்கூடிய பட்டியல் இவரை சேர்த்துக் கொள்வாயாக என்று மலக்கு ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறார் என்றால் பள்ளியோடு துறப்பா இருக்கக்கூடிய மக்கள் பெருமதியானவர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியிலே ஒரு மனிதர் வியாபாரம் பண்ணுவதை கண்டால் அவருக்கு லாபம் கிடைக்காமல் போகட்டும், வியாபாரத்தை வலியுறுத்திய மார்க்கம் இஸ்லாம். நேர்மையான முறையிலே தொழில் செய்தால் நாளை மறுமையிலே, பொய்யில்லாமல் கலப்படம் இல்லாமல் ஒரு தொழில் செய்தால் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள் வலியுறுத்திய இஸ்லாம் பள்ளி உள்ளே தொழில் செய்கின்ற போது, பள்ளி உள்ளே ஒரு வருமானத்தை பெறுவதற்காக அங்கே பொருளாதாரத்தை திரட்ட முற்படுகின்ற போது அவருக்கு லாபம் கிடைக்காமல் இருக்கட்டும் என்ற பதுவாவை இஸ்லாம் சொல்லி தந்திருக்க. இது அல்லாஹுடைய பள்ளி வாயில். வேறு சிந்தனைகள் திரும்பிவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே நிம்மதி எதிர்பார்த்து கவலையை போக்க தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வருகின்ற இந்த மக்களுடைய உள்ளத்திலே உலகத்துடைய ஆசாபாசங்களை, உலகத்திலே அழிந்து போகக்கூடிய சொத்து செல்வங்களுடைய ஆசைகளை உள்ளத்திலே போட்டுவிடக் கூடாது இருக்கா வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியுள்ளே வியாபாரம் செய்வதை தடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் துரதிருஷ்டவசமாக பள்ளியிலே ஒரு பொருளை துளைத்து விட்டார், அதை பள்ளி உள்ளே தேடுவதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்காம போகட்டும், அந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக இந்த பள்ளி உள்ளே வேறு சேவைகளை வைத்துக் கொள்வதை இஸ்லாம் வன்மையாக கடிக்கிறது. எனவே கண்ணியமானவர்களை எதை சொல்ல வருகிறேன், அல்லாஹுடைய பள்ளி பெருமதியானது. அல்லாஹுடைய பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் பெருமதியானவர்கள். இன்னும் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் இன்று இலங்கையிலே ஏராளமாக பள்ளிகள் இருக்கின்றன. பள்ளிகளுடைய மாபல் அழகாக இருக்கின்றன. பள்ளிகளுடைய கோபுரங்கள் உண்மையிலே அந்த ஊருக்கு எண்டதாகுவதற்கு முன்னதாகவே கோபுரங்கள் இங்கே பள்ளி இருக்கிறது, இங்கே முஸ்லீம் இருக்கிறார் இடம் காட்டுகின்றன. ஆனால் இந்த கோபுரங்களாலும் இந்த பள்ளியுடைய இருக்கக்கூடிய மாபல்களாலும் பள்ளிக்கும் ஊருக்கும் சிறப்புகள் அல்ல. பள்ளிக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை பொறுத்துத்தான் அல்லாஹ் அந்த ஊருக்கு பரக்கத்தை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பள்ளியை கட்டினாலும் அந்த பள்ளிக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுப்பது அங்கு வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை பொறுத்து. எனவே உள்ளத்தை சீராக்குவோம், பள்ளியோடு அதிகமாக தொடர்புப்படுத்தும். எனவே நவீனங்கள் வளர்ந்த காலம் பள்ளிகளை பெரிதாக்க வேண்டாம் என்ற கருத்தை சொல்ல வரவில்லை. எதை சொல்லுகிறேன், பள்ளிகள் எந்த அளவு விசாலமாக ஆக்கப்படுகிறதோ அந்த அளவு மனிதனுடைய உள்ளங்களும் விசாலமாக ஆக்கப்பட வேண்டும். உள்ளங்களும் இஸ்லாத்தை சுமந்திருந்த உள்ளங்களாக, வித்து கொழுக்கின்ற மனப்பாங்கங்கள் உள்ளங்களாக இந்த உள்ளங்கள் மாற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த பள்ளிகளை மாத்திரம் அலங்கரிப்பதிலே அல்லாஹ்விடத்திலே நாம் நிச்சயமாக பெருமதியானவர்களாக முடியாது. மாறாக எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய பெருமதியாக இருக்கிறது. பல பள்ளி வாயில்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக நாம் பார்க்கலாம். மஸ்ஜித் நபவியை பார்க்கலாம். மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய விவகாரங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. வெறுமனே மக்கள் சுஜூது செய்யக்கூடிய இடமாக மாத்திரம் அது இருக்கவில்லை. கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதரசாவாக மஸ்ஜித் நபவி இருந்திருக்கிறது. மக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய, மக்களை பல வழிகளிலே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக மஸ்ஜித் இருந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மக்தபாக, மிகப்பெரிய வாசியசாலைகளாக, அதே போன்று நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்ற ஒரு நீதிமன்றமாக மத்திய நபி இருந்திருக்கிறது. எந்த அளவு நீதிமன்றம் என்றால், அன்று வாழ்ந்த மாற்று மத சகோதரர்கள் கூட நீதியை பெறுவதற்கு மத்திய நபிக்கு போனால் நிச்சயமாக எங்களுக்கு நீதம் கிடைக்கும் என்று மாற்று மத சகோதரர் கூட அந்த மத்திய நபியை ஒரு நீதமான நீதிமன்றமாக நாடி வந்த வரலாறுகளை கிதாபுகளை நாம் பார்க்கிறோம். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது அது பெருமதியானது. அங்கிருந்துதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த அல்லாஹ்வுடைய அருள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே நாம் பள்ளியோடு அதிகமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுடைய பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, மன் ஆமன பில்லாஹ், முதலாவது அவர்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும். எல்லாம் அல்லாஹுக்காகத்தான். முதலாவது அவர்கள் மக்களை நம்ப கூடாது, அல்லாஹ்விடத்திலே அவருடைய பொறுப்புகளை படைக்க வேண்டும். மறுமையை நம்ப வேண்டும். இந்த உலகத்திலே கிடைத்திருக்கின்ற பட்டம், இந்த உலகத்திலே கிடைத்திருக்கின்ற பொறுப்பு, இதை வைத்து உலகத்தை அவர்கள் நம்புவதை விடவும் அவர்கள் ஆகுராவை நம்ப வேண்டும். அதுதான் அல்லாஹ் பார்க்கின்ற குவாலிஃபிகேஷன். மறுமையுடைய நம்பிக்கை உள்ளத்திலே இருந்தால் நிர்வாகத்துக்கு வரலாம். உலகத்திலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள், பணத்தை நீட்டக்கூடியவர்கள், பட்டம் பதவிகளை நீட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் நாங்கள் இல்லை, இந்த உலகம் மலிந்துவிடும். மறுமை அழியாத உலகம், அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி தான் நிரந்தர தோல்வி என்று நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அப்படியானவர்கள் தான் பரிபாலனத்துக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை தானும் தொழ வேண்டும், தன்னுடைய சமுதாயத்தையும் தொழுமாறு ஏவ வேண்டும். தொழுகையை இவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். சில இடங்களிலே நிர்வாகத்துக்கு சிலர்களை போடுவார்கள், தொழுகையாளி அல்ல, நிர்வாகத்துக்கு போட்டால் அவர் திருந்து விடுவார். கண்ணியமானவர்களே, அப்படி எங்கேயுமே சரத்துக்கள் கிடையாது. எனவே தொழுகையாளிகளை பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தை சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை நண்பராக எடுக்க வேண்டுமா, இபாதத் செய்யக்கூடியவர்களை நண்பராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு குவாலிஃபிகேஷனை சொல்கின்றார்கள், யாருடைய இபாதத்தை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை வருமோ அப்படியானவரை நண்பராக எடுங்கள். இபாதத் செய்கின்ற எல்லோரும் நண்பர்கள் அல்ல, அந்த இபாதத்திலே மறுமையின் ருசியை கண்டவர்கள் தான் உங்களுடைய நண்பர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வைக்கின்ற அடுத்த குவாலிஃபிகேஷன், தொழுகை தன்னிடத்திலே நிலைநாட்ட வேண்டும். தான் ஒரு முஸ்லீம் என்பதை அவர் தொழுகையூடாக நிரூபித்து காட்ட வேண்டும். அடுத்ததாக சொத்து செல்வத்தெல்லாம் கொடுத்திருந்தா கஞ்சத்தனம் காட்டாம ஜகாத்த கொடுப்போம். அல்லாஹ் அதையும் அந்த இடத்துல சொல்லுவான். சொத்து செல்வம் இருந்தா ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் தான் வரணும் அல்ல. நிர்வாகத்தில் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆஜியார் அல்லது ஒரு வசதிக்காரர் ஜகாத்துடைய நிசாப அடைஞ்சி ஜகாத்து கொடுக்காம அவர் நிர்வாகத்தில் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள், வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட அந்த பணக்காரர்களால் ஜகாத்து கொடுக்காம தன்னுடைய பொருட்களை பதுக்கி வைக்கின்றவர்களால் வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட பாதிக்கப்படும், மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் ஜகாத்து கொடுப்பதற்குரிய நிசாபை அடைந்திருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் முதலாவது அந்த மனிதனுடைய அதாவது வசியத்தையும் அவருடைய கடன்களையும் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய பங்குகளையும் வைப்பதற்கு முன்னதாக அவருடைய பொருளிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமைகள் பாழாக்கப்பட்டிருந்தால், முதலாவது அவருடைய ஜக்காத், அவருடைய பொருளின் ஜக்காத்தை வெளியாக்குங்கள், அதுக்கு அடுத்ததாக ஏனைய கட்டங்களை வலியுறுத்துங்கள், ஏனைய கட்டங்களை செய்யுங்கள் என்ற கருத்தை சொல்லுகின்றார். எனவே இதை சொல்லவர்கள் என்றால், பணம் படித்தவர்கள் ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்காத கஞ்சர்கள் நிர்வாகத்தில் இருக்க முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் பகவானே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறான், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஆட்சியாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த சண்டியருக்கும் பயப்படக்கூடாது, எந்த இயக்கவாதிக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹுக்கு தான் முற்றிலும் கட்டுப்பட்டவராக, அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் அவர் வாழ வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும், உங்களுடைய மார்க்க விவகாரங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் மாஇதா 44, 45, 47 வசனங்கள் எல்லாம் சொல்லுகின்ற போது, وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ, யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவுலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவுலாயிக ஹுமுல் பாஸிகூன், யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் கெட்டவர்கள். எங்களுக்கு சட்டம் இயற்றுவது சவுதியுடைய சட்டம் இல்லை, எங்களுடைய சட்டம் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் எங்களுடைய சட்டம், எங்களுக்கு முன்வாதிரி குர்ஆன் ஹதீஸ் தான். எனவே சவுதி ஒரு முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, அங்க உள்ளத்தை பார்த்து நாங்கள் பின்பற்றுவோம் அதல்ல கண்ணியமானவர்களே. குர்ஆன் ஹதீஸ் எங்க போனாலும் அதுதான் எங்களை வழிகாட்டி. நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்பான், உங்களுடைய இமாம் யார், நாங்கள் எல்லாரும் சொல்ல போறோம் குர்ஆன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க இரண்டு விடயத்தை பின்பற்றினா உங்களுக்கு இடையில பிரச்சனையே வராது, முதலாவது அல்லாஹ்வுடைய கலாம், இரண்டாவது நபியுடைய வாழ்க்கை சுன்னா. எனவே கண்ணியமானவர்களே, எங்களை வழிநடத்தணும் இது ரெண்டும் தான். அல்லாஹ்வும் ரசூலும் போட்ட வேலையை விட்டு நகரக்கூடாது, அதற்குள்ளதான் நாம வாழணும். எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் பயந்து நடக்க வேண்டும், வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிர்வாகம் செய்ய முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிருதுவானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவானவர்களாக இருந்தார்கள், மிகவும் சொத்தானவர்களாக இருந்தார்கள். தன்னை அடிக்கின்றவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமலர்ச்சியோடு பார்த்தார்கள். தன்னை திட்டுகின்றவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடு பார்த்தார்கள். அன்று அவர்கள் காத்த பொறுமையின் பிரதிபலன் தான், அன்று அவருடைய பொறுமையின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பொறுமையாளராக இருக்க வேண்டும், மிருதுவானவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகள் மூணு நபர்கள் சொன்னார்கள், அதிலே ஒரு சார் உள்ளம் மிருதுவானவர், பெரியவங்க சின்னவங்களை யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவாரு, மிருதுவாக நடப்பாரு, இவங்க தான் சுவர்க்கவாதி என்ற கருத்தை சொன்னாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடுமையான கோபம் உள்ளவராக இருக்கிறார், கடுமையான உள்ளவர்களாக இருக்கார், அவரினோட சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை, உள்ளம் மிருதுவானவர், உள்ளம் சொத்தானவர் நிறைய விடயங்களை சாதிக்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் மிருதுவானவர்களாக இருப்போம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்வார். அடுத்து நிர்வாகத்திலே இருக்கின்ற போது நாம் உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். இந்த பொறுப்பை சுமக்க நான் தகுதி இல்லை, ஆனால் அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். நான் பரிபாலனம் செய்வது அல்லாஹ்வுடைய மாளிகையை, அல்லாஹ்வுடைய வீட்டை,
என்னுடைய வீட்டையே பரிபாலனை செய்வது எனக்கு ஒரு மிக கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய வீட்டை பரிபாலனை செய்வது இரவில் எனக்கு தூங்க முடியாது. நான் அல்லாஹ்வுடைய வீட்டை பரிபாலனை செய்வதாக இருந்தால் என்னிடத்தில் எவ்வளவு பெரிய கவலை வரும் என்ற சிந்தனையோடு அந்த பொறுப்புதாரர்கள் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதற்கு வரலாறுகளை முன்னுதாரணமாக ஏராளமான வரலாறுகளை பார்க்கலாம். மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தார்கள். நான்கு ஹலீஃபாக்களே ஒருவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே சாப்பிட மாட்டார். தனது சகாக்களோடு இருக்கின்ற போது சாப்பிட வேண்டிய நேரம் வருகின்ற போது சில சந்தர்ப்பங்களில் சாப்பிட மாட்டார். அவருடைய சோதர் கேட்பார்கள், ஹலீஃபா அவர்களே, ஏன் நீங்கள் சாப்பிடவில்லை? அவர் சொல்லுவார்கள், என்னுடைய ஆட்சிக்கு கீழே, இந்த உமருடைய ஆட்சிக்கு கீழே இந்த நேரத்திலே எத்தனை ஏழைகள், எத்தனை வறியவர்கள் பட்டினியோடு இருப்பார்கள் என்பதை நான் எண்ணும் போது இந்த உமருடைய வயிற்றுக்கு சோறு, அதாவது உணவுகள் தேவைப்படாது என்ற கருத்தை சொன்னார். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு ஆட்சியார் இருக்கக்கூடிய அழகான தன்மை, அதனால் பட்டினி இருக்குமாறு நான் யாரை சொல்லவில்லை, அந்த அளவு நல்ல தன்மை இருந்தது. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஈராக்கிலே ஒரு பயங்கரமான வெள்ளம் வரப்போகிறது. முன்கூட்டி ஈராக்கிலே உள்ள கவர்னருக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்புகின்றார். வெள்ளம் வரப்போகிறது, அங்குள்ள மக்களையும் அங்குள்ள மிருகங்களையும் எல்லோரையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த லெட்டர் போய் சேர்ந்ததும் ஈராக்குடைய கவர்னர் எல்லா வழிவகைகளையும் செய்தார். செய்ததுக்கு பின்னால் வெள்ளம் அப்படியே சில நாட்களுக்கு பின்னால் நின்றதுக்கு பின்னால் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புகிறார், வெள்ளம் வந்து போய்விட்டது, ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை, ஒரே ஒரு நாய் வெள்ளத்திலே அடிபட்டு செத்து போயிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார்கள். அவருடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், தோழர்கள் கேட்டார்கள், ஹலீஃபா அவர்களே, ஏன் அழுகின்றீர்கள்? சங்கை இல்லாத அருவறுப்பான ஒரு மிருகம் தானே செத்திருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உமருடைய ஆட்சியிலே வாய் பேச முடியாத ஒரு மிருகம் செத்திருக்கிறது. நாளை மறுமையிலே இந்த நாயை பற்றி கேட்டால் அல்லாஹ்விடத்தில் இந்த உமர் மாட்டிக்கொள்ள போவார். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் யோசியுங்கள், நாங்கள் நிர்வாகம் செய்வது மிருகங்களுக்கு அல்ல, நாங்கள் நிர்வாகம் செய்வது விலங்கினங்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு, புத்தி சுவாதீனம் உள்ளவர்களுக்கு. எனவே நிர்வாகத்துடைய விஷயத்திலே கூடிய கவலை எடுங்கள். அதே போன்று இன்னும் ஒரு முன்வாழ்ந்த முக்கியமான ஒருவர், அவருடைய வரலாறை நாம் பார்க்கின்ற போது அதுவும் எங்களுக்கு ஒரு அழகான வரலாறாக இருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 30 மாதங்கள் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆட்சி செய்தார். எந்த அளவு ஆட்சி என்றால், சில சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய குடிமக்களை பார்த்து கேட்பார்கள், ஐநல்ய சாமா, ஏழைகள் எங்கே வாருங்கள், உங்களுக்கு தேவையானவர்களை வைத்துல் மாலில் எடுத்துச் செல்லுங்கள், ஐநல் வாரிமூன், கடனாளிகள் எங்கே வாருங்கள், உங்களுடைய கடனை அடைப்பதற்கு வைத்துல் மாலில் பணங்களை எடுத்துச் செல்லுங்கள், திருமணம் முடிக்க வசதி இல்லாத, மகள் கொடுத்துக்க வழி இல்லாத ஆண் மக்கள் வாங்கள், உங்களுக்கு நிறுத்தலை மகளிருக்கு தருகிறேன், இப்படியெல்லாம் அழைப்பு விடுவார்கள். ஆனால் எந்த கடனாளிகளும் எனக்கு கடன் இருக்கிறது தாருங்கள் என்று கேட்டதற்கு இல்லை, எந்த எத்தீம்களும் இல்லை என்னிடத்திலே, நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எத்தீமாக இருக்கிறேன், எனக்கு தாருங்கள் என்று சொல்வதற்கு. எனவே கண்ணியமானவர்களே, 2.5 வருடங்களே தான் ஒரு ஏழ்மையானவராக இருந்தாலும் தன்னுடைய சமூகத்தை ஏழ்மையிலே விட்டு செல்லவில்லை. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மரண செய்தியை நாம் கிதாபுகளை பார்க்கின்ற போது, அவர் மௌத்தாகின்ற போது ஒரு நீண்ட ஆடையோடு மரணிக்கிறார். வேறு கப்பன் துணி இல்லை அவரை கப்பன் செய்வதற்காக, அதே ஆடையோடு அவரை கப்பன் செய்கின்ற அளவுக்கு அந்த மனிதர் மிகவும் ஏழ்மையானவராக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய சமுதாயத்தை ஏழ்மையிலே அவர் விட்டு செல்லவில்லை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் தலைமைத்துவமாக இருப்பது எங்களுடைய மக்களுக்கு. மனிதர்கள் யாரும் பதறுகள் அல்ல, சுரங்கங்கள். தப்பு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களை யாரும் ஒதுக்கக்கூடாது. அவருடைய தலையை தடவி அவர்களை எங்களோடு இணைத்து அவர்களை நல்லவர்களாக நாம் மாற்றுவதற்கு முயல வேண்டும். அடுத்து தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே அவர்கள் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சமூக சேவை, அதற்கு அப்பால் ஒரு சமூக சேவை கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேவை. ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் எல்லாம் பள்ளி வாயில வைத்திருக்கிறான், ஒரு பாடசாலையில வைத்திருக்கிறான், ஒவ்வொரு வீட்டிலே வைத்திருக்கிறான். எனவே அதிலும் எங்களுடைய பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடியவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரித்தான் ஏனைய மக்களுடைய உள்ளங்களும் ஏனைய மக்களுடைய அபாரத்துக்களும் வெளிப்பாடுகள் இருக்கும். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். மனிதர்கள் என்ற அடிப்படையிலே குறைகள் யாரிடத்திலும் நிகழலாம். குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. குறை இல்லாத ஒருவரை நாம் நிர்வாகத்துக்கு வைக்க போறோம் என்றால் நிர்வாகமே இல்லாமல் நாம் இருப்போம். எனவே ஏதோ ஒரு வகையிலே மனிதன் என்ற அடிப்படையிலே நாங்கள் குறையுள்ளவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான் அல்லாஹ். அவர்கள் பாவம் செய்வார்கள், தௌபா செய்வார்கள், அல்லாஹ் அதை விரும்புவான். எனவே கண்ணியமானவர்களே, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். தொடராக அந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காமல் நிரந்தரமாக அந்த பாவத்துடைய வாயிலை மூடிவிடுங்கள். அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாயில்களை திறந்து தருவான். எனவே அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள். அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவியாருடைய பிரச்சனைகளை தலையிலே வைத்துக் கொண்டு இரவிலே தூங்க முடியாது. அந்த அளவுக்கு வாழக்கூடிய காலகட்டம். கண்ணை திறந்தால் எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்து, கண்ணை மூடினால் உயிருக்கு ஆபத்து. இப்படியான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்கின்றோம். குர்ஆனை சுமக்க வேண்டிய சமுதாயம் எதை எதையோ சுமக்கிறது. வாப்பா உமாவோடு குடும்பங்களோடு பந்தங்களோடு காலத்தை கழிக்க வேண்டிய நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டிய சமுதாயம் இன்று நவீன ஊடகங்களுக்கு பின்னால் நவீன அதாவது போர்களுக்கு பின்னால் இரண்டு மூன்று அவர் சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தார்கள். நேரத்துடைய பரக்கத்தை எல்லாம் அடுத்து விட்டான். கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு வருவதற்கு கூட நடந்து வர முடியாது, பைக்கிலே வருகிறோம். வாப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவதற்கு 10-15 நிமிடங்கள் ஒதுக்க முடியாது. எங்களுடைய டச் போனுக்கு காலம் போகிறது. அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் இருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்திலே இப்படியான பொறுப்பிலே இருந்து செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே பெருமதியானவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனையை வைத்துக் கொண்டு ஒரு வாப்பா அம்மா கீழே தூங்க முடியாது. முழு ஊரினுடைய பிரச்சனையை தலையை சுமந்து கொண்டு நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி தூங்க முடியும்? அப்படியான ஒரு பாரிய பொறுப்பிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே என்னுடைய இந்த நிர்வாகங்களை அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலனை செய்யக்கூடிய இந்த மக்களை நாம் எப்போதும் பலப்படுத்த வேண்டும். இஸ்லாமில் சொல்லக்கூடிய மார்க்கம் அது ஒற்றுமையான மார்க்கம். ஒற்றுமையில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஒற்றுமை தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒற்றுமை தான் அல்லாஹ்வுடைய உதவியை வரவழைக்கின்ற மிகப்பெரிய இபாதா. ஒற்றுமைக்கு பின்னால் தான் வெற்றி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய மார்க்கம் எல்லா கடமைகளையும் எடுத்து பார்க்கின்ற போது அது ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற மார்க்கமாக இருக்கிறது. அதானே எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒற்றுமை. இலங்கையிலே சொல்லக்கூடிய அதான் தான் ஏசியன் கண்டிகளையும் அரபிய கண்டிகளையும் எல்லா நாடுகளையும் அதே அதான் தான். ஆனால் சகோதர மொழி பேசக்கூடியவருடைய மார்க்கங்களை எடுத்து பாருங்கள், அவருடைய மதங்களை எடுத்து பாருங்கள். நாட்டுக்கு நாடு அவருடைய மதங்களை நினைவுபடுத்துகின்ற மத சாசனம் மதத்தினுடைய அந்த உச்சரிப்புகள் மாறுபடும். ஆனால் எங்களுடைய அதான் எங்கு சென்றாலும் ஒரே அதான் தான். எங்கு சென்றாலும் ஒரே குர்ஆன் தான், ஒரே கலாம் தான். இது எங்களுடைய தலைமைத்துவத்தை தனியாக எடுத்து காட்டுகின்ற ஒரு வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஜமாத்து தொழுகை எவ்வளவு பெரிய ஒற்றுமை. நாம் எவ்வளவு படித்தரத்தில் இருந்தாலும் ஜமாத்தாக தொழுகின்ற போது எங்களுக்குள் எந்த குரோதங்களும் இல்லை. ஒரு இமாமுக்கு கீழே எல்லோரும் கட்டுப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் நபவியிலே 3-4 லட்சம் பேருக்கு ஒரே சந்தர்ப்பத்திலே ஜமாத்து நடக்கும். எவ்வளவு பெரிய தலைமைத்துவம். 3-4 லட்சம் மக்களை ஒரே அணிவகுப்பிலே ஒரே இடத்திலே கொண்டு வருவதென்றால் இந்த தலைமைத்துவத்தை முழு உலகத்துக்கும் காட்டியது இஸ்லாம் தான். பெருநாள் தினங்கள் எடுத்து பாருங்கள், ஹஜ்ஜுடைய கடமைகள் எடுத்து பாருங்கள். நேரம் போதாத கண்ணியமான இப்படிப்பதற்கு இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு எதை எடுத்து காட்டுகின்றது? ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற சந்தர்ப்பங்கள். அதே போன்று தலைமைத்துவம் இல்லாது போனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகளும் ஏராளம் இருக்கின்றன. நாம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் பலம் குறைந்தவர்களாக இருவோம். பார்வையிலே நிறைய மக்கள் இருந்தாலும் சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய பலம் குறைந்துவிடும், அல்லாஹ்வின் உதவி தடைப்படும். எமது சிறு சிறைகள் கூட, சின்ன சின்ன குறைகள் கூட மன்னியவர்களுக்கு பெரிய குறைகளாக எடுத்து காட்டப்படும். எனவே தலைமைத்துவம் சரியானதாக அமைத்துக் கொள்வோம். அடுத்து கண்ணியமானவர்களே, எங்களுடைய தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய சில காரணிகள், நிச்சயமா அந்த காரணிகள் இருந்தால்தான் எங்களுடைய தலைமைத்துவம் பலம் படும். அதிலே முதலாவது, எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு எப்போதும் நாம் விமர்சனம் தெரிவிக்காமல் அதனை பாராட்டவே அதனை பாராட்ட வேண்டும். விமர்சிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு மனிதரையும் விமர்சிக்கலாம், ஒவ்வொரு மனிதரின் நாள் கணக்கில் விமர்சிக்கலாம், ஆனால் அந்த நிர்வாகங்களை நாங்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். ஒரு நிர்வாகம் வந்து கலந்திருக்கிறதா, அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஒரு பயான் நிகழ்ச்சியோ அல்லது அவர்கள் கௌரவித்தோ ஒரு முறையோடு அவர்கள் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு காலத்திலே சந்தோஷமாக அந்த பொறுப்புக்கு வருவார்கள், மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது அழகாக திறமையாக செய்வார்கள். இவ்வளவு வருடம் செய்தோம், யாரும் எங்களை கணக்கெடுக்கவில்லை என்று அவருடைய மனநிலை வந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லுவது என்றால் அவர்களை பாராட்ட வேண்டும். குறைகள் இருந்தால் அந்த குறைகளை முறையான முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வளமை இருக்குது, சில சஹாபாக்களை கண்டா இன்னி உஹிபுக்க, நான் உங்களை விரும்புகிறேன். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபியே உங்களை நான் விரும்புகிறேன். இது ஒரு நல்ல பழக்கம். நீங்க செய்யற இந்த நிர்வாகத்தால உங்களை நான் விரும்புகிறேன். நிறைய மக்கள் பள்ளியோட தொகுப்பு இல்லாம இருந்தாங்க, நிறைய மக்கள் வந்தாங்க. உங்களோட காலத்துல வந்த ரெண்டு மூணு நோம்பு அழகா செஞ்சீங்க. எனவே கண்ணியமானவர்களே, இது புகழோடும், ஆனா இந்த புகழை எங்களை வாயால வெளிப்படுத்தலாம நிறைய மக்களுடைய உள்ளங்கள்ல பொறாம அதை தடுத்து கொண்டிருக்குது, வாயால் அந்த வார்த்தையை சொல்ல விடாம பொறாம தடுத்து கொண்டிருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, குரோதங்களை மறப்போம், எப்போதும் பிறரை நாங்கள் பாராட்டுவோம். நிச்சயமாக நாங்களும் ஒரு நாள் பாராட்டப்படுவோம். அது இந்த உலக மக்களால் அல்ல, நாளைய மறுமையிலே அல்லாஹ்வினால் நாங்கள் பாராட்டப்படுவோம். அடுத்தது, எங்களால் முடியுமான அன்பளிப்புகள் ஊக்குவிப்புகளை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரணி, உண்மையிலே குறிப்பிட்ட சிலர் தான் நிர்வாகத்திலே பொறுப்பில் இருப்பார்கள், ஆனால் அதை விட தகுதியான நிறைய பேர் வெளியில் இருப்பார்கள். இவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் வீணாக இருந்து விடக்கூடாது. அவர்களுடைய நிறைய ஆலோசனை இருக்கும். ஒரு மனிதன் கொடுக்கிற சொத்து செல்வங்களை விடவும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டு, மிகப்பெரிய ஒரு ஆசான். அதனால சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு தப்பு தவறு நடந்தா அதை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு அந்த தப்பு தவறு மிகப்பெரிய ஒரு ஆசான்னு சொல்லுவார், மிகப்பெரிய ஒரு நீதிபதி சொல்லுவார்கள். இன்னைக்கு நாம எப்படி நிக்கிறண்டா கண்ணியமானவர்களே, நாங்க எப்படி நிக்கிறண்டா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா நாங்க நீதிபதி, மற்றவங்களோட பிரச்சனையை நாம பார்த்தா நாங்க சட்டத்தரணி. இப்படித்தான் நம்மளுடைய காலம் போகுது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டா நாங்கள் நான் நீதம் பேசுறது, பிறர பிரச்சனையில நாங்க சட்டத்தன்மையாக செய்யப்படுறது. இந்த வேலையில யாரும் ஈடுபட வேண்டாம் கண்ணியமானவர்களே. எனவே உள்ளங்கள்ல உள்ளத அல்லாஹ் அறிந்தவன். எனவே தலைமைத்துவத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த காரணிகளை நிச்சயமாக நாங்கள் ஏற்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவான். அடுத்ததாக, இந்த தலைமைத்துவத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்புகள், எங்களோட உடலால் ஏந்த பங்களிப்பு செய்யும். நிர்வாகம் ஒரு வேலையில ஈடுபடுறாங்க, நாங்கள் ஒரு நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவுவது, அதே போன்று அவங்களுக்கு எங்களை உள்ளத்தால துவா செய்யறது. எங்களுக்கு ஏழும் எல்லாருக்கும் எங்களுக்கு நேரத்தை தான் கொடுக்க முடியாது, பள்ளிகளுக்கு வந்தோம் அவர்களுக்கு அவன் துவா செய்யறது. அதே போன்று அவங்களை பத்தி நல்லெண்ண நினைப்பது, எங்களை நாவு பாதுகாத்துக் கொள்றது, நாவுகளால மத்தவங்களுக்கு குறை சொல்லாம அவங்களை பாதுகாத்துக் கொள்றது, அவங்களுக்கு அவன் துவா செய்வது, அவங்களோட நல்ல அதாவது பெருநா சினங்கள் வந்தால் அவங்களுடைய வீட்டுகளுக்கு போய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவது, இப்படியான விவகாரங்கள் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக அந்த தலைமைத்துவம் அழகானதா இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஒரு ஊரினுடைய முன்னேற்றம், ஒரு பள்ளியுடைய முன்னேற்றம், அது எங்களுடைய தலைமைத்துவத்திலே தங்கியிருக்கிறது. எனவே தலைமைத்துவத்துக்கு நல்லவர்களை தெரிவு செய்வோம், தியாகம் உள்ளவர்களை தெரிவு செய்வோம். தெரிவு செய்யப்படாமல் நல்லவர்கள் வெளியே இருந்தாலும் நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றவர்களாக அதை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல முறையிலே நிர்வாகங்களை செய்யக்கூடிய அதாவது பொறுப்புகளை அதாவது பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹ் அனைவருக்கும் தெரிவு செய்து தருவானாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குடைய பரக்கத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே நிர்வாகம் செய்த முன்னால் உள்ள நிர்வாகிகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், வர இருக்கின்ற நிர்வாகிகள் உன்னுடைய பள்ளியை பரிபாலனை செய்ய வருகிறார்கள் யா அல்லாஹ், எனவே அவர்களுக்கு நீயே உதவியாக இருந்துருவாயாக, நீயே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்துருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் தடுக்காமல் அவர்கள் எங்கும் சிதை உண்ணாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், இவருடைய வாக்கில உன் தரிப்பில் கருத்தியப்பட கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றியையும் உதவியையும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் உன்னுடைய ஒற்றுமையை வழிபாட்டக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஒற்றுமையாக பலமாக இருக்கக்கூடிய ஊராக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இருக்கக்கூடிய உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, பொதுமக்களை பொருந்திக் கொள்வாயாக, ஆசிரியர்கள் பொருந்திக் கொள்வாயாக, பெண்மணிகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குடைய பரக்கத்தை இறக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் உனக்கு பொருத்தமான ஒரு ஆக்கி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஸிர தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.